மறைக்கப்பட்ட நபிவழிகள் எனும் தலைப்பில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் இலங்கைக்கு பொறுப்பான அமீர் ஷேக் உமர் ரியாலி அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவார்கள். அங்காங்கே அமர்ந்திருக்கின்ற சகோதரர்கள் தயவு செய்து இங்கு கூடாரத்துக்கு வரும்படி வேண்டிக் கொள்கின்றோம். இந்த உரையை தொடர்ந்து தொடர்ச்சியாக இங்கு துவக்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கான பதில்களும் வழங்க இருக்கின்றன. இருக்கின்ற வேளைகளுக்குள் முடியுமான கேள்விகளை நாங்கள் பதில் வழங்க இருக்கின்றோம். நேரம் அவகாசம் தருகின்ற போது மட்டும் நாம் அவற்றுக்கான பதில்களை தர காத்திருக்கின்றோம்.
نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மறைக்கப்பட்ட நபி வழிகள் என்ற தலைப்பிலும் அதைத் தொடர்ந்து கேள்வி பதிலையும் நாம் கேட்க இருக்கின்றோம். மறைக்கப்பட்ட நபி வழிகள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் பல விடயங்கள் மறைக்கப்பட்டுவிட்டன. அவைகளை இந்த இடத்தில் வெளிப்படுத்தி காட்டுவது இந்த தலைப்பின் நோக்கமாகும். இப்படி நபி வழிகள் ஏன் மறைக்கப்பட்டன என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு 12 கலீஃபாக்கள் தோன்றுவார்கள். அந்த காலத்தில் இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கும். அதற்கு பிறகு இந்த உம்மத் பல குழுக்களாக பிரிந்து சிதறிவிடும் என்று சொன்னார்கள். அதேபோன்று 12 கலீஃபாக்களுக்கு பிறகு இந்த உம்மத் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பதை நாங்கள் வரலாற்றின் மூலமும் நேரடியாகவும் பார்க்கிறோம். இப்படி பிரிந்த காரணத்தினால் ஒவ்வொரு பிரிவாரும் தங்களுடைய பிரிவை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தார்களே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வழிமுறைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தவறிவிட்டார்கள். அதனால் அதிகமான நபி வழிகள் மறைக்கப்பட்டு விட்டன. இப்படி மறைக்கப்பட்ட இந்த நபி வழிகள் மீண்டும் ஒரு காலத்தில் மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தப்படும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸஹீஹுல் முஸ்லிமில் வருகிறது. சொன்னார்கள், இந்த இஸ்லாம் எப்படி தோன்றியதோ அதே போன்று இந்த இஸ்லாம் மீண்டும் ஒரு காலத்தில் தோன்றும். இஸ்லாம் அழிந்து இல்லாமல் போய் மீண்டும் இந்த இஸ்லாம் தோன்றும். அப்படி தோன்றக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அவர்களுடைய பணிகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் அவர்கள் மற்ற பிரிவுகளால் மறைக்கப்பட்ட குழி தோண்டி புதைக்கப்பட்ட சுண்ணாக்களை உயிர்ப்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். தூபா லில் குரபா அந்த கூட்டத்தில் மிக குறைவாக இருப்பார்கள், அவர்களுக்கு நன்மாராயம். அவர்கள் ஏனையவர்களால் மறைக்கப்பட்ட நபி வழிகளை உயிர்ப்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். இது முஸ்லிமிலும் ஒரு பகுதி அகமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹிஹான ஹதீஸ். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று முன்னறிவிப்பு செய்த அந்த கூட்டம்தான் இன்று இருக்கக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இதில் இருப்பவர்கள் ஏனைய பிரிவுகளை கவனித்து மிகவும் குறைவு. எங்களுடைய பணிகளில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த சுன்னாக்கள், வழிமுறைகள் பிறகு மறைக்கப்பட்டு விட்டன, அவைகளை நாங்கள் உயிர்ப்பித்து காட்டுகின்றோம். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு பல இடங்களில் பல நாடுகளில் இன்று உயிர் பெற்று அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் மக்கள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இன்று பல ஜமாஅத்துகள் உலகத்தில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஜமாஅத்திலும் மக்கள் போய் சேரத்தான் செய்கிறார்கள். அப்படி சேரக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு நோக்கமும் இருக்கிறது. அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். ஒவ்வொரு கட்சியிலும் எல்லா மக்களும் ஒரு கட்சியில் சேருவதில்லை, பல கட்சிகளில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரயோஜனத்தை அடிப்படையாக வைத்து. இதேபோன்று மார்க்கத்தின் பெயராலும் இன்று பல பிரிவுகள் உலகத்தில் காணப்படுகின்றன. அந்த பிரிவுகளில் மக்கள் போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதேபோன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலும் வந்து இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து இணைவதற்கும் ஏனைய அமைப்புகளில் போய் இணைவதற்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து இணைகிறார்கள் என்ன காரணம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் வந்து இணைகிறார்கள். இதுதான் மிக முக்கியமான அடிப்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அவர்கள் மீது அன்பு ஏற்படுகிறது ஒருவருக்கு, அப்போதுதான் அவர் இந்த ஜமாஅத்தில் வந்து இணைகிறார். ஒருவர் ஒருவர் மீது ஒரு அன்பு வைத்தால் அந்த அன்பு என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடியது, வெளியில் பார்க்க முடியாது. அதே அந்த அன்பு இருக்கிறது என்பதை வெளியில் காட்டக்கூடிய சில அடையாளங்கள் இருக்கும், நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக இலங்கை பொறுத்தவரையில் எங்கள் நாட்டு ஜனாதிபதி அவர்களை விரும்பக்கூடியவர்களும் அந்த சபையில், மந்திரி சபையில் இருக்கிறார்கள். அந்த அவரை விரும்புகிறார்கள், அவர் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு வெளிப்பாடு இருக்கின்றது. அது என்ன? நாங்கள் பார்க்கின்றோம் சிலர் ஜனாதிபதியை போன்று ஆடை அணிந்து கழுத்தில் ஒரு சால்வையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் எங்கள் ஜனாதிபதியை விரும்புகிறோம். இதுதான் ஒரு வெளிப்பாடு. இதே போன்று இன்று பல அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ற பெயரில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து ஒருவர் இணைகிறார் என்றால் அடிப்படை காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இப்படி அதிகமானவர்களுக்கு இந்த எண்ணம் ஏற்படும், நான் நபியை முழுமையாக பின்பற்றி நான் மறுமையில் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் சிலருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் இதிலே வருவார்கள். ஒருவர் வந்து சொன்னார், நான் உங்களை விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹபப், நீ யாரை விரும்புகிறாயோ நீ அவரோடு மறுமையில் இருப்பாய் என்றார்கள். இதிலிருந்து விளங்குகிறது, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை விரும்பி அதனுடைய அந்த அடையாளத்தை நாம் வெளிப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருப்போம். இந்த ஒரு அடிப்படையை வைத்துதான் இந்த ஜமாஅத்தில் வந்து இணைகிறார்கள். உதாரணமாக வேறு ஜமாஅத்துகள் பிரிவுகள் இருக்கக்கூடியவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நோக்கி வருகிறார்கள். வந்தவுடன் அவர்கள் புது புது விடயங்களை பார்க்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் உள்ள ஒருவரை பார்க்கிறார். இவர் கலா ஹாஜத்துக்கு போயிட்டு வந்து தன்னுடைய கையை தரையில் அடித்து தேய்த்து கழுவுகிறார். இதை பார்த்ததும் இவருக்கு ஒரு புதினம் ஏற்படுகிறது. இவருடைய வாழ்க்கையில் இவருடைய இவர் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஜமாஅத்தில் இப்படி ஒரு நபி வழி இருக்கிறது என்று யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இதை பார்த்ததும் இவருக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது, நானும் இந்த சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை மனதில் ஏற்பட்டு விடுகிறது. பிறகு பார்க்கிறார், ஒது செய்கிறோம், ஒதுவை பார்க்கிறார். ஒதுவை பார்த்தவுடன் அவருக்கு ஆச்சரியம், அவருடைய வாழ்க்கையிலே காணாத செய்யாத பல விடயங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமின் ஒதுவிலே காணப்படுகிறது. கையை கழுவும் போது ஒரு விதமாக கழுவுகிறார்கள், காலை கழுவும் போது புதிய ஒரு விதத்தை பார்க்கிறார், முகத்தை கழுவிவிட்டு தண்ணீரை எடுத்து தாடிக்கு மூணு முறை தண்ணீரை செலுத்தி மூன்று முறை இப்படி கோரி விடுகிறார். இதெல்லாம் அவருக்கு பெரிய புதினம். ஒது முடிந்ததும் தண்ணீரை எடுத்து ஆடையிலே தெளித்துக் கொள்கிறார். இவருக்கு ஒரு ஆசை, இந்த சுன்னத்துகள்லாம் என்னிடத்தில் இல்லையே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றவில்லை என்ற ஒரு கவலை ஏற்படுகிறது. சரி, தொழுது பார்ப்போம் என்று தொழுகைக்கு வருகிறார். தொழுகையிலே நின்று பார்த்தால் பல புதினங்களை அவர் பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே காணாத நபி வழிகள் அந்த தொழுகையிலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. கால் காலோடு, தோல் தோளோடு சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு சஃபையும் ஒருவர் வந்து தடவி தடவி சரி பண்ணுகிறார். தொழுகையிலே பார்த்தால் புது புது விடயங்கள், இரண்டு சுஜூது முடிந்து நாம் முன்பு இருந்த அந்த ஜமாஅத்தில் அப்படியே நிலைக்கு எழுந்து விடுவோம். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமின் தொழுகையில் இரண்டு சுஜூதுக்கு பிறகு உட்கார்ந்து எழும்புகிறார்கள். சலாம் கொடுத்ததும் சப்தமிட்டு திக்ர், இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்ததும் இல்லை செய்ததும் இல்லை. அவருக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது, எத்தனை சுன்னத்துகள் என்னிடத்தில் இல்லை. ஜும்மாவுக்கு வருகிறார், வந்து பார்த்தால் ஜும்மாவிலே பல சுன்னத்துகள் அங்கு உயிர்ப்பிக்கப்படுகின்றது. எனவே இப்படிப்பட்டதை பார்த்ததும் அவருக்கு ஒரு ஆசை. தொழுகையிலே சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதும் அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று இமாம் சப்தமிட்டு சொல்கிறார். புதினமாக இருக்கிறது அவருக்கு. எனவே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார், என்னுடைய வாழ்க்கையில் 30 வருடம் 40 வருடங்கள் ஓடிவிட்டன, நானும் இவ்வளவு காலம் பல அமைப்புகளில் இருந்திருக்கிறேன், ஆனால் இப்படியான ஒரு அமைப்பை நான் பார்த்ததில்லை. இந்த அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் சுன்னாக்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். வந்ததும் அவர் வந்து பார்க்கிறார், இதில் சேருவதற்கு என்ன நிபந்தனை என்று பார்க்கிறார், கேட்கிறார். கேட்டவுடன் அவருக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஒருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேருவதாக இருந்தால் அதற்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் பைஅத் செய்ய வேண்டும், ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், தொழுகையை விட முடியாது, நூல் நொடி தாயத்து சாஸ்திரம் பார்க்க முடியாது, அவுலியாக்களுடைய பெயர்களை கொண்டு அழைக்க முடியாது, அவர்களுக்கு சென்று அறுத்து பலியிட முடியாது, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய முடியாது, புகைக்க முடியாது, இசை கேட்க முடியாது, பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியாது, கரண்டைக்கு கீழ் ஆடை அணிய முடியாது என்ற நிபந்தனைகள் எல்லாம் பார்க்கிறார். பார்த்தவுடன் அவருக்கு இன்னும் ஆசை ஏற்பட்டு விடுகிறது. எனவே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார், என்ன, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் மறுமையில் இருக்க வேண்டும் சொர்க்கத்தில். அவர்களோடு இருப்பதற்கு என்ன நிபந்தனை, அவர்களை விரும்ப வேண்டும், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் விளங்கிக் கொள்கிறார். உடனே வந்து அவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைந்து கொள்கிறார். இதுதான் அந்த உண்மையான அந்த அன்பின் வெளிப்பாடாகும். இது இரண்டு வகையாக காணப்படும். உண்மையான அன்பும் இருக்கும், போலியான அன்பும் இருக்கும். எனவே உண்மையான அன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்து இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீனிலே ஒருவர் இணைந்து அதன்படி நடந்தால் அவர் இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே சுவர்க்கம் செல்வார். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தெளிவான ஆதாரங்களை நாங்கள் காலையிலிருந்து முன்வைத்துக் கொண்டே வருகின்றோம். இந்த வகையில் தான் மக்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து இணைகிறார்கள். ஏனைய அமைப்புகளில் இணையும் போது அவர்களுடைய நோக்கங்களும் இலட்சியங்களும் மாறுபட்டிருக்கும். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் வந்து இணையும் போது ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை நான் பின்பற்ற வேண்டும். இதுதான் அடிப்படை நோக்கம். ஹதீஸிலும் இப்படித்தான் வருகிறது. ஏனையவர்களால் மறைக்கப்பட்ட சுன்னாக்களை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சுபசோபனம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் ஒளியில் நாம் உலகத்திலே தேடி பார்த்தால் எந்த ஒரு அமைப்பும் இல்லை. எந்த ஒரு அமைப்பும் இந்த ஹதீஸின் பிரகாரம் கிடையாது. இதற்கு நேர் மாற்றமாகத்தான் இருக்கிறார்கள். எப்படி? நபி வழிகளை குழி தோண்டி புதைக்கிறார்கள், அதை மறைக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாகவே நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பொதுமக்கள் அல்ல. அடிப்படை காரணம் மார்க்கத்தை கற்றறிந்த உலமாக்களும் ஒவ்வொரு இயக்கம் ஜமாஅத்தின் தலைவர்களுமாகும். இவர்களெல்லாம் ஒன்று கூடி உண்மையான இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், ஜமாஅத்துல் முஸ்லிம் இலங்கையில் எத்தனை பேர்களை கொண்டு தோன்றியது? ஒரு 5-10 பேர்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆண்களும் பெண்களும் இந்த ஜமாஅத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த தாவத்தை நாங்கள் மக்களுக்கு முன் வைக்கிறோம். ஆனால் பல எதிர்ப்புகள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் தாங்கிக் கொண்டு இதை நாங்கள் முன்வைக்கும் போது இந்த சத்தியத்தை பின்பற்றி சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை உள்ள மக்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு 1000-கணக்கானோர் வந்து இந்த ஜமாஅத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே ஏனைய அமைப்புகள் இருக்கக்கூடிய உலமாக்கள் பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் 12 ஹலீஃபாக்கள் இருந்த காலத்திலும் இருந்த அந்த இஸ்லாமிய அமைப்பை அப்படியே எடுத்து சொல்லி குழி தோண்டி புதைக்கப்பட்ட சுன்னாக்களை எல்லாம் உயிர்ப்பித்து மக்களுக்கு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்வார்கள், மறுக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம் இதை சொல்லும் போது என்ன கேட்கிறார்கள்? எவ்வளவு பெரும்பெரும் உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்றுதான் கேட்கிறார்கள். எனவே உலமாக்கள் முன்வர வேண்டும். அனைத்து உலமாக்களுக்கும் தெரியும் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், அனைவருக்கும் தெரியும். மதரசாவில் ஓதக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் உலமாக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இயக்க தலைவர்களுக்கும் தெரியும் அல்லாஹ் என்ன சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிறாகிய இந்த குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒரு கூட்டமாக இருங்கள். நாம் இன்றைக்கு அப்படி நடக்கின்றோமா? இதிலே ஒரு ஏவலும் ஒரு விலக்கலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்து ஒரு கூட்டமாக மாறுங்கள், இது ஏவல். அடுத்தது விலக்கல், வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள். இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஏவலை அப்படியே தூக்கி எறிந்து விட்டோம். ஒரு கூட்டமாக நாங்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடிக்கவில்லை. பிடித்திருந்தால் நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 57 நாடுகளும் ஒரு ஹலீஃபாவுக்கு கீழ் வந்திருக்கும். மிக தெளிவான விஷயம், அவர்கள் ஒன்று சேரவில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய 30 லட்சம் மக்களாவது ஒன்று கூடி இருக்கிறார்களா? இல்லை. அப்படி இருந்தால் ஒரு கூட்டமாகத்தான் இருக்கும், இன்றைக்கு பல கூட்டம். எனவே இந்த ஏவலை தூக்கி எறிந்து விட்டோம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தானே, வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள்.
அதை நாங்கள் எங்கள் ஏவலாக எடுத்துக்கொண்டோம், எடுத்துக்கொண்டு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். எனவே அல் குர்ஆனை மாற்றிவிட்டோம், ஏவலை விளக்கலாகவும் விளக்கலை ஏவலாகவும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றோமா இல்லையா? யாராவது வந்து இல்லை உமர் அலி அவர்களே நீங்கள் சொல்வது பச்சை பிழை, அப்படி இல்லை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கணும்னு ஒருவர் சொல்லட்டும் பார்க்கலாம், இந்த ஒரு ஆயத்துக்கு மட்டும் விளக்கம் தெளிவாக இருக்கிறது. வாத்தசிமு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள், தூக்கி எறிந்து விட்டோம் முதுகுக்கு பின்னால். வலா தஃபர்ரகு, பிரியாதீர்கள், அதை நாங்கள் எடுத்து ஏவலா ஆக்கிக் கொண்டு பிரிந்திருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை ஜமாத் உலகத்தில் பாருங்கள். அதான் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் ஒருவர் தோன்றினார், சி ஜெயினுல் ஆப்தீன், வந்து நல்ல விஷயத்தை சொன்னார். ஆரம்பத்தில் இந்த கபூர் வணக்கம் ஷிர்கு பிதுஅத் எல்லாம் கூடாது, குர்ஆன் ஹதீஸை மட்டும் நாங்கள் பிடிக்கணும், இப்படி குர்ஆன் ஹதீஸை மட்டும் நாங்கள் பின்பற்றினால் ஒரு கூட்டமாக மாறலாம். நாங்கள் இதை பின்பற்றாத காரணத்தினால் இன்றைக்கு ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி, ஷாதிலி, காதிரி, நக்சபந்தி, தீஜானி, அலவி, இப்படி பல பிரிவுகளாக பைத்தோம் அப்படின்னு அடிச்சு பேசினார். மக்கள் சேர்ந்தாங்க, ஆயிரம் ஆயிரமாக போய் சேர்ந்தாங்க. பிறகு என்ன நடந்தது, அவங்களுக்குள்ள பல சிக்கல் ஏற்பட்டு அது தமிழ்நாட்டில் 12 பிரிவாக பைத்தது தௌஹீத். இப்போ இதுக்கு எதிரான ஒரு மௌலவி எதிர்த்து பேசினார். அவர் சொன்னார், பிஜே சொன்னார், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினால் ஒரு கூட்டமாக மாறலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாத காரணத்தினால் தான் நாங்கள் பல கூட்டமாக இருக்கிற 4 மதுஹபில் என்று குறை சொன்னார். ஆனா இப்ப பார்த்தா நாங்க 4 இருக்கிறோம், அவங்க 12 போயிட்டாங்க அப்படின்னு பேசுற, எவ்வளவு ஒரு உண்மை பாருங்க. அப்ப எத்தனை பிரிவுகள் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுது, என்ன காரணம், இந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே தூக்கி எறிந்து விட்டோம். இன்றைக்கு இந்த இந்த வசனத்தை பின்பற்றுவதற்கு எல்லா அமைப்புகளும் ஒத்துக்கொள்வார்களே ஆனால் அல்ஹம்துலில்லா, இலங்கையில முதலாவது 30 லட்சம் பேரும் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ் வந்து விடலாம். இது ஒரு உண்மையான விடயம். இப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம், பொதுமக்களுக்கு அரபு தெரியாது, தர்ஜுமத்துல் குர்ஆனை சரியாக அவர்கள் பார்ப்பதும் இல்லை. இதற்கெல்லாம் முழு காரணம் உலமாக்கள், இவர்கள்தான் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய 30 லட்சம் மக்களும் ஒன்று கூடி யாராவது ஒரு மௌலவியை தேர்ந்தெடுத்து தலைவராக ஆக்கினால் முதலாவது அந்த கூட்டத்தில் சேர்பவர்கள் நாங்கள் தான். இதற்கு நாங்கள் தயார். ஏன், என்ன காரணம், அல்லாவை நாங்கள் அல்லாவின் மீது அன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கூட்டங்களிலும் இந்த ஆயத்தை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். وَعَتَسِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا, அனைவரும் கூடி அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒரு கூட்டமாக இருங்கள். எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உமர், உஸ்மான், அலி, முஆவியா, ஹசன், யஸீத், உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்ற இந்த குலஃபாக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு கூட்டம் தான். இப்படி பல கூட்டம், காதிரியா, முஅ்தஸிலா, அதிரியா, ஜபரியா, சுன்னத்துவல் ஜமாஅத்து, தௌஹீத் ஜமாஅத்து, ஜமாஅத்தே இஸ்லாம், ஷாதிலி, காதிரி, நக்ஷபந்தி, தீஜானி, அலவி, இப்படியான கூட்டங்கள் இருக்கவே இல்லை. இந்த ஆயத்தின்படி நடந்தார்கள். எனவே முழு உலகமும் பயந்து நடுங்கியது. ஆசியாவை, முழு ஆசியாவையும் கைப்பற்றினார்கள், ஆப்பிரிக்காவுக்குள் நுழைந்தார்கள், ஐரோப்பாவுக்குள்ளும் கால் வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, 57 நாடுகள் இருக்கிறது என்று நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ஆனால் இந்த 57 நாடுகளும் ஏனையவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், எதுவுமே செய்ய முடியவில்லை. என்ன காரணம், இந்த வசனத்தை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். உலமாக்களும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பிரிவுகளில் உலமாக்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், வசதிகள் கிடைக்கின்றன. எனவே அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். எனவே இதற்கு பிறகும் இவர்கள் இப்படி இருக்கக்கூடாது. அல்லாவை பயந்து முதலில் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களாவது ஒன்று கூடி உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியை காட்ட வேண்டும். அப்படி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு சுன்னாக்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு முழு உலகத்திலும் இஸ்லாம் தலை தூக்கிவிடும். நிம்மதியாக சந்தோஷமாக சுவர்க்கத்தில் வாழ்வது போன்று இந்த உலகத்தில் வாழலாம் இந்த காலத்தில். ஆனால் இதை யாரும் விரும்புகிறார்கள் இல்லை. எனவே நாங்கள் ஒரு முயற்சி செய்கிறோம். எங்களுடைய அழைப்பு இதுதான், வாருங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி நாங்கள் அனைவரும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று திரளுவோம். குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவோம். எங்களுடைய பெயர் முஸ்லிம் என்று மட்டுமே இருக்க வேண்டும். இந்த அமைப்புக்கு பெயர் புகாரி முஸ்லிமில் வந்திருப்பது போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று மட்டுமே இருக்க வேண்டும். ஒரு அமீர் இருப்பார், அவருக்கு நாங்கள் முழுமையாக இருப்பிலும் வெறுப்பிலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர் ஷிர்கு, பிதஅத்து, குஃபர், ஜாஹிலியத் அனைத்தையும் அவர் ஒழித்து கட்ட வேண்டும். மார்க்கத்தை மக்களுக்கு சரியாக சொல்ல வேண்டும். உலமாக்கள் ஒரு சபையை ஏற்படுத்த வேண்டும். இன்று ஏற்பட்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் அனைத்தையும் அந்த உலமாக்கள் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குனுவத்து சுபஹில் ஓதுவதா இல்லையா, மரணித்தவர்களுக்கு யாசின் ஓதுவதா இல்லையா, தல்கீன் ஓதுவதா இல்லையா, நெஞ்சில் கை கட்டுவதா, கீழே கட்டுவதா, கையை விடுவதா, கூட்டுதுவா இருக்கிறதா இல்லையா, மையத்தை கொண்டு போகும்போது இக்கிர் சொல்லி கொண்டு போவதா இல்லையா, பிள்ளைகள் பிறந்தால் 40 அண்டைக்கு முடியறக்கி பாச்சோறு ஆக்குவதா அல்லது 7 அண்டைக்கு இறக்குவதா என்ற விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த அமீர் தலைவரிடத்தில் இவர்கள் ஒப்படைக்க வேண்டும். ஒரு முடிவை கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் குனுவத்து இருக்கிறதா, எல்லா 30 லட்சம் மக்களும் ஓத வேண்டும். குனுவத்து இல்லையா, 30 லட்சம் மக்களும் அதை விட வேண்டும். மரணித்தவர்களுக்கு யாசின் இருக்கிறதா, மரணித்தவர்களுக்கு அனைவரும் ஓத வேண்டும். யாரும் மறுக்கக்கூடாது. ஓதக்கூடாது என்று நிரூபிக்கின்றார்களா, யாருமே ஓதக்கூடாது. இப்படி 12 ஹலீஃபாக்களுடைய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தை போன்று நாம் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அந்த சுவர்க்கத்தை அடையலாம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரியும், அதில் 72 நரகம் ஒன்றுதான் சுவர்க்கம் என்றார்கள். அவர்களுடைய காலத்தில் இருந்தது போன்று எந்த அமைப்பு இருக்கிறதோ அதுதான் சுவர்க்கம். உலகத்தில் நாங்கள் தேடி பார்த்தோம், எந்த அமைப்பும் கிடையாது. இருந்தால் நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம். இல்லை, எந்த ஒரு அமைப்பும் அந்த அடிப்படையில் இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பணிகளில் ஒன்று அவர்கள் குழி தோண்டி புதைத்த சுன்னாக்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு பகுதியை இன்றைக்கு உங்களுக்கு எடுத்துச் செல்வதுதான் நம்முடைய நோக்கம். உள்ள சொல்லி வச்சிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த நபி வழிகளில் மறைக்கப்பட்டவைகளில் ஒன்றை இப்போது நான் ஆரம்பத்தில் சொல்லுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒருவர் இஸ்லாத்தை தழுவ வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையை பிடிப்பார்கள். பிடித்து ஒரு பைஅத் எடுப்பார்கள். எடுத்ததற்கு பிறகு அவருக்கு சொல்லுவார்கள், நீங்கள் போய் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இலந்தையனை எடுத்து அரைத்து போட்டு குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். கை சென்று ஒருவர் வந்து இஸ்லாத்தை தழுவினார். சொன்னார்கள், இலந்தையனை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸஹீஹான ஹதீஸ் அன் கைஸ் அன்னஹு அஸ்லம் ஃபஅமரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யக்தஸில பிமாயின் வசிதிர் இப்னு ஹுசைமா. இதை சஹி என்று சொல்லுகிறார்கள். கைஸ் இஸ்லாத்தை தழுவியதும் அவருக்கு இலந்தையிலே போட்டு குளிக்கும்படி கட்டளையிட்டார்கள். சரி, இன்றைக்கு பார்ப்போம். நாங்கள் சொல்லுகின்றோம், ஒருவர் இஸ்லாத்தை தழுவதாக இருந்தால் பைஅத் செய்ய வேண்டும் என்று. இது ஒரு தனி ஒரு ஆய்வு இருக்கட்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை பேர்கள் இஸ்லாம் என்று வருகிறார்கள். எந்த பள்ளியிலாவது இருக்கக்கூடிய ஒரு மௌலவி அவருக்கு கலிமாவை சொல்லி கொடுத்து இலந்தைகளை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்களா? இல்லை. இந்த சுன்னத் அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. இதை நாங்கள் உயிர்ப்பித்திருக்கின்றோம். ஜமாஅத்தில் முஸ்லிம் இருக்கக்கூடிய அனைவரும் பைஅத் செய்ததற்கு பிறகு அவர்கள் இலந்தைகளை போட்டு குளித்திருக்கிறார்கள். இது ஒரு சுன்னா, இதை உயிர்ப்பித்திருக்கின்றோம். இதை மக்கள் விரும்புகிறார். இது நபியுடைய வழிமுறை, எங்களுக்கு தெரியாது என்று சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு ஒரு நிம்மதி! நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சுன்னத்தை நான் உயிர்ப்பித்திருக்கிறேன் என்று எவ்வளவு ஒரு மனசுல ஒரு நிம்மதி ஒன்று ஏற்படுகிறது என்று பாருங்கள். ஒன்று. அடுத்தது, பெண்கள் ஒவ்வொரு மாதமும் அவர்கள் தூய்மையானதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவர்களும் இந்த இலந்தேலை போட்டு குளிக்க வேண்டும். இருக்கிறதா? எங்கேயாவது நாம் பார்த்தோமா? இதுவரைக்கும் எந்த ஒரு ஆலிமாவது இப்படி ஒரு பள்ளியில் பெண்கள் தூய்மையானதற்கு பிறகு இலந்தைகளை போட்டு குளிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த சுன்னத்தை குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது, உயிர்ப்பெறுங்கள், யாரும் சொல்லவில்லை. இந்த சுன்னத்தை அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. இதே போன்று ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டார். அவரை குளிப்பாட்டும் போது என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு இலந்தைகளை போட்டு கழுவி அவரை குளிப்பாட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு குழந்தை வஃபாத் ஆகிவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது அதை விட கூடுதலாக ஒத்தைப்படையாக நீங்கள் இந்த பிள்ளையை குளிப்பாட்டுங்கள். விமாயின் வசிது, தண்ணீராலும் இலந்தையறையாலும் அந்த குழந்தையை குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். பிறகு சொன்னார்கள், கடைசியில் கற்பூரத்தை போட்டும் அந்த பிள்ளையை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த சுன்னத்து எங்கே? இலந்தைகளை போட்டு குளிப்பாட்டப்படுகின்றதா மையத்துக்கு? இல்லை. ஒரு மனிதன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில், கடைசி நேரத்தில் கூட அவரை குர்ஆன் ஹதீஸ் படி அடக்குவதில்லை. நாங்கள் பார்க்கின்றோம், கடைசி கட்டத்தில் கூட விதுஅத்துகளை சிறுக்குகளை அதிலே புகுத்தித்தான் அவரை கொண்டு போய் அடக்குகிறார்கள். எங்கே? ஆனால் என்ன செய்கிறார்கள்? இந்த சுன்னத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு கடல் தண்ணியை கொண்டு வந்து மையத்தை குளிப்பாட்டி அடக்குகிறார்கள். கடல் தண்ணீர் அது இங்க எப்படியே தெரியாது, கிழக்குல எங்களுடைய ஊர்ல கடல் தண்ணி கொண்டு வந்து மையத்தை குளிப்பாட்டுவாங்க. இலந்தையிலே கிடையாது. இப்படி பாருங்கள், கடைசி கட்டத்தில் கூட அந்த மையத்தை குர்ஆன் ஹதீஸ் படி அடக்குவதில்லை. இதே போல பெரிய ஒரு பிழை நடக்குது. மையத்தை கொண்டு போய் அடக்கினத்துக்கு பிறகு தல்கைன் ஓதி கொடுக்கறாங்க. சரி, அது மார்க்கமா இல்லையா? அது இங்க இந்த சப்ஜெக்ட்ல உள்ளது இல்ல. அந்த தல்கைன்ல என்ன சொல்லி கொடுக்கறாங்க பாத்தீங்களா? மலக்குகள் வருவார்கள், வந்த உன்னிடத்திலே கேளு கணக்கு கேட்பார்கள். மண் ரப்புக்க ஒமா தீனுக்கெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு இப்படி இப்படி பதில் சொல் என்று சொல்லி வந்து கடைசியில மண் இமாமுக்க, உன்னுடைய இமாம் யார் என்று கேட்டால், குல் அல் குர்ஆனு இமாமி, குர்ஆன் தான் என்னுடைய இமாம் என்று சொல் என்று சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப இமாம் வழிகாட்டி, அப்ப குர்ஆன் தான் என்னுடைய வழிகாட்டி என்று சொல்லுன்னு சொல்லி கொடுக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? ஒரு தெளிவான பொய்யா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் அவர் இருக்கும் போது ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க யார பின்பற்றுறீங்கன்னா, இமாம் ஷாஃபிங்கிறாங்க. ஷாஃபி இமாம் தான் எனக்கு வழிகாட்டி. ஆனா மௌத்தானத்துக்கு பிறகு உன்னுடைய இமாம் யார் என்று கேட்டால், ஷாஃபி என்று சொல்லுண்டு சொல்லாம, அல் குர்ஆன் இமாமி, குர்ஆன் தான் என்னுடைய இமாம் என்று சொல்லி சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப இது உலமாக்களுக்கு விளங்குதா இல்லையா? மலக்கு வந்து உன்னுடைய இமாம் யார் என்று கேட்கும் போது ஷாஃபி என்று சொன்னா நான் ஊது பில்லா சுத்தியலால அடிப்பாங்க, எந்த சந்தேகம் இல்லை. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்லி கொடுக்கறான். அந்த இடத்துல நீ இப்படி சொல்லுண்டு, சரி சொன்ன மலக்குகளுக்கு தெரியுமா தெரியாத பொய்ண்டு. அவர் உலகத்தில் இருக்கிறதுல அவர் சாவி மதுவை பின்பற்றினர். ஆனா மையத்து மூத்தானது பிறகு என்னுடைய வழிகாட்டி குர்ஆன் சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறான். அப்ப இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்த தல்கீன் இருக்குதா இல்லையா? அடிபுடி உலகத்துல பெரிய சண்டை எசிட்டன் அடிச்சு கொள்றாங்க. இத நாங்க சொல்றோம், இதுக்கு முழு 30 லட்சம் பேரும் ஒரு அமீருக்கு கீழ் திரண்டு ஒரு உலமா சபையை ஏற்படுத்தி அவங்களுடைய கையில கொடுக்கணும். சல்கி நிதிக்குதா இல்லையா ஆய்வு செய்யுங்க. ஒரு மாசத்துல ஒப்படைக்கணும் அமீருக்கு, இந்த முடிவை ஒப்படைப்பாங்க ஆய்வு செஞ்சு. அதுல 100, 200, 300 உலமாக்கள் பெரும்பெரும் தலைகள் அறிஞர்கள் அதுல இருக்கணும். இருந்து தல்கின் இருக்குதுன்னா ஓதணும், இல்லன்னா விடணும். நபி வழியை பின்பற்றணும், அவ்வளவுதான். நபி வழியை பின்பற்றினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. அப்ப இது மூணாவது சுன்னத், குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இதே போல ஒரு நபி வழி மறைக்கப்பட்டிருச்சு. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து மார்க்கத்தை சொல்லும்படி வந்தது. அப்ப தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகைக்கு முந்தி ஒது தேவை. ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதுவை கற்றுக் கொடுத்தார்கள். அது எந்த உது? அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு மகரிபு தொழுகைக்கு பிறகு விளக்கப்படுத்தப்பட்ட உது. மதுஹபிலே செய்யக்கூடிய உது, ஏனைய ஜமாத்துகளை செய்யப்படக்கூடிய உது நபியுடைய உது அல்ல. அது இந்த இடத்துல நான் விளக்க வரவில்லை, உங்களுக்கு மகரிபுக்கு பிறகு விளக்கப்பட்டது. ஒரு உதாரணம், அதிகமானவர்கள் எப்படி உது செய்கிறார்கள் பாருங்க. தலையை மசகு செய்யும் போது இப்படி தண்ணீரை தொட்டு இப்படி 3 முறை தேய்ச்சி விடுறாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ஆதாரத்தை இப்படி காட்ட முடியுமா? இல்ல. ஆனால் ஜமாத்தில் முஸ்லிமின் செய்யக்கூடிய உது, வலது கையிலே தண்ணீரை எடுத்து இடது கையிலே ஊற்றி நெத்தியிலே வைத்து அப்படியே பின்னால் கொண்டு போய் திருப்பி முன்னால் கொண்டு வருவது ஒரு முறை, இதுதான் சஹிஹான ஹதீஸ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உது. அப்ப நபி எங்களுடைய நாங்கள் பின்பற்றுகிறோம், அவங்களை விரும்புகிறோம், அவங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், ஆனால் பின்பற்றுவதற்கு தயாரில்லை. இதுதான் நபியுடைய உது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே கேட்கிறார்கள், இமாம் ஷாஃபிக்கு இது தெரியாதா? இமாம் ஷாஃபியை நாங்கள் எதுவுமே சொல்ல வரவில்லை. அவருடைய கால் தூசிக்கு கூட நாங்கள் வரமாட்டோம். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் எனக்கு தெரிந்த விடயங்களை நான் சொல்லுகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸாக இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால், என்னுடைய கூற்றை நீங்கள் எடுத்து சுவற்றிலே அடித்து விட்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றார்கள். எனவே இமாமில எந்த குறையும் கிடையாது. அவர்கள் மனிதர், தவறு வந்திருக்கிறது. நோன்பு காலத்தில் ஜவால் 12 மணிக்கு பிறகு மிஸ்வாக்கு செய்வது மக்ரூஹ் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான ஹதீஸ் கிடைக்கவில்லை. ஆனால் சரியான சுன்னத்து மிஸ்வாக்கு செய்ய வேண்டும், மக்ரூஹ் இல்லை, மக்ரூஹ் என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இமாம் சாஹிப் உயிரோடு இருந்தால் சொல்லுவார்கள், நான் மக்ரூஹ் என்று சொன்ன இந்த கூற்றுக்கு ஆதாரம் இல்லை, தூக்கி சுவற்றிலே அடித்துவிட்டு இந்த ஹதீஸை பின்பற்றுங்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலா அன் அஷக்க அலா உம்மத்தி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக், மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று நான் பயப்படுகிறேன், இல்லை என்றால் மிஸ்வாக்கை கடமையாக்கி இருப்பேன் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ற ஹதீஸை தான் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இந்த உது இன்று நடக்கிறது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உது அல்ல. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த உது இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மக்காவில் உதுவை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் செய்ய செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். கடைசியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறங்கு தண்ணீரை எடுத்து தங்களுடைய அஃபத்தில் தெளித்துக் கொண்டார்கள் என்று சஹீஹான ஹதீஸில் வருகிறது. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அஹத கர்ஃபத்தன் மினல் மா ஃபனலஹ பிஹா ஃபர்ஜஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தண்ணீரை எடுத்து தங்களுடைய அகத்திலே தெளித்துக் கொண்டார்கள். இது அஹமதிலும் ஜாமீ ஸஹீர் என்ற கிதாபிலும் வந்திருக்கக்கூடிய சஹியான ஹதீஸ். இந்த நபி வழி எங்கே மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது அல்லாதவைகளை மார்க்கத்தில் இல்லாதவைகளை புகுத்திருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் மார்க்கத்தில் இல்லாதவைகள், அந்த தலை மசவு செய்வது இது குர்ஆன் ஹதீஸில் உள்ளது அல்ல. இதே போல ஒது செய்து விட்டு கிபிலாவை முன்னோக்கி கையை தூக்கி இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற சூராவை ஓதுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. இது பொதுமக்களுக்கு தெரியாது. உலமாக்கள் தான் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இவர்களுக்கு தெரியும். உலமாக்கள் கூடி மக்களுக்கு ஹக்கை சொல்ல வேண்டும். ஆனால் பயப்படுகிறார்கள், சொன்னால் அடிப்பார்கள். ஏன் அடிக்கிறார்கள்? சொல்லக்கூடிய முறையில் சொன்னால் அடிக்க மாட்டார்கள். இது சிலர் மார்க்கம் சொல்றாங்க, கரண்டை கீழே கழுசான், தாடி இல்ல, தலையில தொப்பி இல்ல, போய் நின்றுகிட்டு நெஞ்சில கட்டணும் சொன்னா அடிப்பாங்களா இல்லையா? அடிக்கத்தான் செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சரியாக பின்பற்றி கொண்டு சொன்னால் சரி, முடி பழுத்திருக்குது, தலையில தொப்பி இல்ல, போய் சொல்றாங்க விரல் ஆட்டணும்னு, அடிப்பாங்களா இல்லையா? அப்போ முடி பழுத்தா என்ன செய்யணும்? மருதோண்டி தீட்டணும். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், முடி பழுத்தால் சாயம் தீட்டுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது இல்ல. அப்போ அந்த மாதிரி நின்று கொண்டு மக்களுக்கு மார்க்கத்தை வச்சுன்னா அடிக்கத்தான் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சரியாக பின்பற்றி கொண்டு சொல்லணும். அப்ப அந்த நேரத்தில் ஒருவர் தெரியாம அடித்தாலும் தாங்கிக் கொள்ளலாம், நன்மை கிடைக்கும். ஒரு நபிக்கு ஒரு ஆள் அடிக்க இல்லையா? ஒரு நபி போய் சொல்லுவாங்களா? ஹக்க சொன்னாங்க ஒரு நபி, ஒரு ஆள் கன்னத்தில் அடிச்சு போட்டார். அப்ப அடிச்சது போற பார்த்தா ரத்தம் வடியுது, கையால தொடச்சி பார்க்கிறாங்க ரத்தம். என்ன சொன்னாங்க? அல்லாஹு மஃபிர் லஹு, அல்லாஹ் யாரெல்லாம் இவரை மன்னித்து விடுண்டாங்க. அப்ப சரியா நாங்க நடக்கும் போது அப்படி நடந்தா எங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு அதிகமானவங்க என்ன செய்யறாங்க? சரியா மார்க்கத்து சொல்ற நோன்பு திறந்துட்டு விரிசலை பத்திட்டு போய் மகரிபு தொழுவிக்கிறாங்க, பள்ளியில நெக்கேல சிகரெட் நாட்டம். எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இப்படி நடக்குது நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இந்த நிறைய இந்த சுண்ணாக்கள் மறைக்கப்பட்டு, அதுல ஒண்ணுதான் இந்த தண்ணி தெளிக்கிற விஷயம். இன்றைக்கு இந்த சுண்ணத்தை அப்படியே மறைக்கப்பட்டு இல்லாமல் போய்த்தது. அல்ஹம்துலில்லாஹ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்ததற்கு பிறகு இந்த சுண்ணத்தை, இந்த நபி வழி நாங்கள் உயிர்ப்பித்திருக்கின்றோம். அது கேள்வி கேட்டாங்க. அப்ப அங்க ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபத்தில் தெளித்துக் கொண்டார்கள் என்று. அது ஒரு ஆள் சாரம் உடுத்தி இருந்தா அவர் அபத்திலையும் தெளிக்கலாம், பிரச்சனையில மேலையும் தெளிக்கலாம். அப்படி ரெண்டும் கூடும். அப்போ ஒரு சிலர் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, இல்ல இல்ல, அது சுண்ணத்தை பின்பற்றுறதுக்கு விருப்பம் இல்லை வெளியில் உள்ளவங்க. அது எப்படி நீங்க ஆடைக்கு மேல தெளிப்பீங்க? அபத்தில் தெளித்தார்கள் என்றுதானே வருது. அப்ப நீங்க அபத்திலாம் தெளிக்கணும், டவுசர் போடுறவங்க என்ன செய்வீங்க கேட்கிறாங்க. அப்ப நாங்க அப்படி இல்ல, குர்ஆன் ஹதீஸ விளங்கணும். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவில படுக்கும் போது கையில குல் ஹுவல்லாஹு அஹத் பலக் அன்னாஸ ஓதி இரண்டு வரைக்கும் தேய்த்து கொண்டு படுப்பார்கள். படுக்க சொல்லி சொன்னாங்க. எப்படி தேய்க்கிறோம்? எல்லா உடுப்பையும் களைஞ்சு போட்ட தேய்க்கிறோம். அங்க வந்திருக்கிற மேலே தேய்த்தார்கள், மேலே. அப்ப மேலே தேய்க்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும். அப்படியா? பிள்ளையா, இது உண்மையிலே இந்த மார்க்கத்தை பின்பற்ற நோக்கம் இல்ல. இவங்க சொல்லக்கூடிய இவங்களை வந்துகிட்டு நான் எதிர்க்கணுன்ற அடிப்படையில சிலவங்க கலைக்கிறாங்க. உங்களுக்கு ஏன்னா சாரம் உடுத்திருக்கிறார், ஒரு நாள் தண்ணீர் எடுத்து கீழே தெளிக்கிறார், நபி வழி தெளிங்க கூடாது இல்ல, டவுசர் போட்டிருக்கிறார், அல்லது பாகிஸ்தான் உடுப்பு உடுத்திகள் தெளிக்கிறார் மேலே, அதுவும் சரி. அப்ப அந்த சூரத்து மூன்றை ஓதி நாங்கள் தேய்க்கும் போது உடுப்பெல்லாம் கிளைஞ்சு போட்ட தேய்க்கிறோம், இல்ல மேலதான் தேய்க்கிறோம். உங்ககிட்ட சும்மா இருக்கிறது, உங்ககிட்ட சாரம் எல்லாத்துக்கு, அங்க மேல தேய்க்கிறோம், இங்க சாரத்துக்கு மேல தேய்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தை விளங்கணும், இந்த மாதிரி எதிர்க்க கூடாது. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும், பார்த்து சரியா இருந்தா பின்பற்றணும். எங்களுடைய நோக்கம் நபி அவர்களை பின்பற்றுவது. அப்ப இந்த நபி வழியும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஐந்தாவது ஒரு நபி வழி நீங்க பார்ப்பீங்க, இலங்கையில ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு சுமார் ஒரு 25-30 கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள்ல ஜும்மா நடக்குது. அந்த ஜும்மாவுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கு பல வித்தியாசங்களை நீங்க பார்ப்பீங்க. இதுதான் மக்களை கவரக்கூடியது. வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமில கலந்து கொண்டு ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டால் அவங்களுக்கு இந்த ஹக்கு வழங்குது, பாக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு சுன்னாக்களை இவங்க உயிர்ப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதுல ஒண்ணு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மிம்பரில் ஏறினால் சூரத்துல் காஃப் என்று ஒன்று இருக்கிறது, காஃப் வல் குர்ஆனில் மஜீத். இந்த சூராவை முழுமையாக ஓதித்தான் ஜும்மா நடத்துவார்கள். இது நபி வழி. சஹீஹான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹுஹா குல்ல ஜும்அத்தின் அலல் மிம்பர் இதா கதபன்னாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த காஃபை ஓதுவார்கள் மிம்பரில் நின்ற வண்ணம் மக்களுக்கு உரையாற்றும் போது. ஒரு பெண்மணி கூட சொல்லுகிறார்கள், நான் கேட்டு கேட்டு இந்த சூராவை மனப்பாடமாக்கி விட்டேன். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க சவுதி அரேபியா, குவைத், ஈரான், ஈராக், பஹ்ரைன், துபாய், பல இடங்களுக்கு போனவங்க இருப்பீங்க ஐரோப்பாவும், ஒரு பள்ளியிலாவது ஜும்மாவிலே இந்த சூரத்துல் காஃப் ஓதி ஜும்மா நடத்துவதை பார்த்தீர்களா? இல்லை. நபி வழி அப்படியே புலி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து இதை உயிர்ப்பித்தது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதை உயிர்ப்பித்ததற்கு பிறகு காத்தான்குடியில் ஒரு இயக்கம் புதிதாக தோன்றியது, தாவியா. ஒரு ஜஹரான் மௌலி என்று ஒருவர் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அவருக்கு இந்த விஷயம் தெளிவாகப்பட்டு அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர்கள் மட்டும் இந்த சூரத்துல் காஃபி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் காத்தான்குடியில். ஆனா கடும் எதிர்ப்பு அவங்களுக்கு. அவ பாருங்க, இந்த சுன்னா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள். இந்த சுன்னாவை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்ஹம்துலில்லாஹ் உயிர்ப்பித்திருக்கிறது. இது ஒரு நபி வழி சஹீஹ் முஸ்லிமில். இதே போன்று ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள், உலகத்தில் எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு அமைப்பிலும் கிடையாத இல்லாத ஒரு சுன்னத், இமாம் மிம்பரில் ஏறியதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சலாம் சொல்வார் மக்களுக்கு. எங்கே ஒரு இடத்திலும் இல்லை, எழும்பின உடனே அப்படி ஏறி உட்கார்ந்துருவாங்க. இது நபி வழி. சஹீஹான ஹதீஸ், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இதா ஸஇதல் மிம்பர் ஸல்லம், அவர்கள் மிம்பரிலே ஏறினால் சலாம் சொல்லுவார்கள். இது அல்பானிக்கு ஒரு ஹதீஸ் கர்ந்தம் இருக்கின்றது, அல் அஹாதீஸ் சஹீஹா, அதில் 2076 எண் அந்த ஹதீஸ் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த சுன்னத்து எங்கே? இப்படி 1-2 இல்ல, நூற்று கணக்கான சுன்னத்துகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. பல வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் புத்தளத்தில் 2 இப்படி ஒரு மகாநாட்டில் மறைக்கப்பட்ட சுன்னா என்று நாங்கள் பேசின 2 பதிவு நாடா இருக்குது. அதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் அதில் விளக்கி இருக்கிறோம். விரும்பியவர்கள் அதையும் எடுத்து நீங்க கேட்கலாம். அப்ப இது 6வது சுன்னத். நபி வழி வெள்ளிக்கிழமை மிம்பரில் ஏறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சலாம் சொல்லித்தான் ஜும்மாவை ஆரம்பிப்பார்கள். அதுக்கு பிறகு வாங்க அதான் சொல்லப்படும். 7வது ஒரு சுன்னத், இதையும் நீங்கள் எந்த இடத்திலும் பார்த்திருக்க மாட்டீர்கள், இலங்கையிலும் இல்லை வெளிநாடுகளிலும் கிடையாது, எங்கேயுமே இல்லை. பெரும் பெரும் உலமாக்கள் தெளிவாக தெரிந்த விஷயங்களை கூட அவர்கள் பின்பற்றுவதில்லை. இப்ப பாருங்க, ஹோட்டல்கள் நாங்க பார்க்கிறோம், எந்த அளவு நாங்க அந்த நபி வழிக்கு மாற்றமா நடக்கிறோம்னு பாருங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தேவைதான ஒரு சிலர் சொல்றாங்க, இவ்வளவு பிரிவுகள் கிடக்குது, இதை எப்படி நாங்க ஒண்ணு சேர்க்கிறோம்னு பார்த்து கொண்டு இருக்க, அதுக்கடையில இன்னொரு ஜமாஅத்துல் முஸ்லிம் வந்து இவங்க ஒன்னை சொல்றாங்கன்னு கவலைப்படுறாங்க. சரி, எத்தனை வருஷமா முயற்சி செய்யணும், இதை ஒன்னு சேர்க்க ஏழை இல்லை, சேர மாட்டேங்க. அப்ப இதுக்காக நாங்களும் சும்மா இருந்த இந்த சுன்னத்துகளை யார் உயிர்ப்பிக்கிறது, இந்த நபி வழிகளை யார் உயிர்ப்பிக்கிறது? இத எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா தான் அவங்க உயிர்ப்பிப்பாங்க. ஆனா சேர முடியே இல்லை, வரமாட்டேங்க. அப்ப என்ன செய்யறது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பு செய்த அந்த ஜமாஅத்து தோன்றத்தான் செய்யும், எங்களால தடுக்க இயலாது. முன்னறிவிப்பு செய்த அந்த கூட்டம் வரும், வந்து அவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த வழிமுறைகளை உயிர்ப்பிக்கும். அந்த அடிப்படையில் நாங்க இந்த சுன்னாக்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. சுபகு தொழுகை நீங்க தொழுதிருப்பீங்க பல பள்ளிகள்ல, சுபகு தொழுகை அதுல குர்ஆன் ஓதப்படுது. ஒரு நபி வழி குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. அது என்ன என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் ஃபஜ்ர் தொழுகை இரண்டு ரகாஅத்திலும் சூரத்து ஜில்ஜால் இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலா என்ற இரண்டு சூராக்களையும் இரண்டு ரகாஅத்திலும் ஓதி இருக்கிறார்கள். எங்கேயாவது பார்த்தீங்களா? நாம ஏன் இதை விளக்குறேன்னா, இந்த இதை உலகத்தில் பல இடங்களில் கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை இந்த பதிவு நாடா பல இடங்களுக்கும் போகும் இன்ஷா அல்லாஹ். அப்ப கேட்கக்கூடிய விளங்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள் மறைக்கப்பட்டவைகளை உயிர்ப்பிக்க கூடிய ஒரு கூட்டம் தோன்றிவிட்டது என்று அவர்களுக்கு விளங்க வேண்டும். அவர்களும் இதிலே வந்து இணைந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த முழு வழிமுறைகளை பின்பற்றி அவர்களோடு மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கணும். அப்ப அதுக்கு முதல்ல ஒரு ஆசை வரணும், பின்பற்றண்டு ஒரு ஆசை வரணும். வந்தாத்தான் இந்த ஜமாத்தில் வந்து இணையலாம். சிலருக்கு அந்த ஆசை இருக்காது. ஏன்னா உலமாக்கள் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும், பிழையான கருத்துக்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு மூலவி பகிரங்கமாக பேசினார். என்னன்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லா என்று மட்டும் சொன்னா அவர் சொர்க்கம் போயிடுவார். முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட அதுல இல்லை. இது சரியா? அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹை ஏற்காம ஒரு ஆள் போவாரா சொர்க்கத்துக்கு? அப்ப குர்ஆன் ஹதீஸை எல்லாத்தையும் எடுத்துதான் மக்களுக்கு விளக்கப்படுத்தணும். சில குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் பிடிச்சு கொண்டு மார்க்கத்தை சொல்லக்கூடாது. அப்ப ஒரு இடத்துல வருது இப்படி, அதாவது யார் சுபஹான் அல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹ் அக்பர் 33 சொன்னா எல்லா பாவமும் அழிக்கப்படும். அப்ப ஒரு ஆள் ஒன்னும் தேவையில்லை, தொழுகாது, இது இல்லாம இதை மட்டும் எண்ணிக்கிட்டு இருந்தா சரியா? சொர்க்கம் போகலாமா? அல் அஸ்மா உல் ஹுஸ்னான்னு ஒரு கிதாப் விரிக்கு, 99 திருநாமங்கள், அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் முழுவதும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். தெளிவா நான் சொல்றேன், ஹாதி புக் டிப்போவில் அடிச்சு வெளியிடுறாங்க, அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள். 99 ஒரு விளக்கம், 99 பொய். குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ஆதாரம் கிடையாது. அதுல ஒன்னு எழுதியிருக்கிறாங்க, ஒருவர் 100 முறை யா ஹாலிக் என்று ஓதி விளையாட்டு போட்டியிலே கலந்து கொண்டால் வெற்றி கிடைக்குமா? இந்த விளையாட்டு போட்டிகளை ஒரு முஸ்லீம் கலக்கிறாம முழுக்க முழுக்க ஹராம். போட்டோ நடக்குது, ஆண் பெண் கலப்பு, ஓடுறவங்க தொடைய ஹராத்தை காட்டிக்கொண்டு போறாங்க, பெண்கள் முழு எல்லாத்தையும் அவங்கள அங்கங்கள் எல்லாம் காட்டிக்கொண்டு ஓடுறாங்க. இப்படிப்பட்டவங்க போய் அந்த விளையாட்டை கலக்க போகும்போது யா ஹாலிக்குன்னு 100 முறை ஓதுனா வெற்றி கிடைக்குமா? இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி பச்சை பொய்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால இதுகளை பின்பற்றுறதுனால சொர்க்கம் போக இயலாது. நபி வழியை பின்பற்றுவதன் மூலம்தான் சொர்க்கம். ஆனா எல்லாரும் சொல்றாங்க அப்படி எழும்பினன், நபி வழியை பின்பற்றுவதன் மூலம்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி என்று சொல்றாங்க. ஆனா பின்பற்ற நாம சொன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்லை. அப்ப 7வது சுன்னத்து தான் சுபஹு தொழுகையில் சில நேரங்களில் 2 ரகாத்திலும் சூரத்து ஜில்ஜாலே ஓதுவது. நபி வழி மறைக்கப்பட்டு விட்டது. 8வது, நீங்க பார்ப்பீங்க தொழுகையில சில இடங்களில் சப்ய ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதப்படுது நபி வழி இஷா தொழுகையில வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல சப்ய ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று ஓதிட்டு அல்லதி ஹலக சவ்வான்னு போயிருவாங்க. இங்க இடையில ஒரு நபி வழி விடுபடுது. அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பள்ளியில யார் தொழுவித்தாலும் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கி வச்சிருப்பாங்க. அது என்ன? சுபஹான ரப்பியல் அஅலா, சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா என்று சொன்னதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹான ரப்பியல் அஅலா என்று சொல்வார்கள். அங்க என்ன வரும்னா, சப்பிஹிஸ்ம ரப்பி, உங்களுடைய ரப்பை நீங்கள் துதி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உடனே அதுக்கு அமல் செய்யும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹான ரப்பியல் அஅலா, என்னுடைய உயர்வான அல்லாஹ்வை நான் துதி செய்கிறேன் என்று அரபியில சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லதி ஹலக ஃபஸவ்வான்னு ஓதுவாங்க. யாராவது இத கேட்டிருக்கீங்களா நீங்க? இல்ல, எங்கேயுமே இந்த சுன்னத் இல்ல, அப்படியே மறைக்கப்பட்டு போச்சு. அப்ப இது 8வது சுன்னத். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கர அஸ்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பிஹிஸ்ம ரப்பிகல் ஆலா என்ற சூராவை ஓதினால் கால சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்வார்கள். அஹமத் அபு தாவூத் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான ஹதீஸ். அடுத்தது 9வது சுன்னத். இதையும் நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, கேட்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது உண்மைதானா இவங்க சொல்றது, இல்லாட்டி இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல சொன்ன மாதிரியா அப்படின்னு சில ஆளுக்கு சந்தேகம் வரும். அதுக்கு தான் நான் ஆதாரங்களையும் தெளிவா காட்டுறேன். ஹதீஸ நீங்க எடுத்து பாருங்க, உலமாக்களை கேளுங்க, இது உண்மையா என்ன அப்படின்னு. அப்படி யாருக்கும் சந்தேகங்கள் வந்தா எங்களுடைய இந்த நூல்களை அட்ரஸ் இருக்குது, டெலிபோன் நம்பர் இருக்கு, நீங்க அடிச்சு கேளுங்க. உடனே அதை நாங்க இன்னும் இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். தெளிவான ஆதாரத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரம் இல்லாம எதையும் நாங்க பின்பற்றுறதில்லை. ஒரு சுன்னத், ஒரு நபி வழி பாருங்க, பஜர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காயத்து நாங்க சுன்னத்து தொழுவோம், கட்டாயம் தொழணும். இது இதுல சிறப்ப ஒரு ஆள் கேட்டா விட மாட்டார். வருது பஜருக்கு முந்தி 2 ரக்காயத்து இருக்குதே, இது இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்ததா, அவ்வளவு நன்மையை தரக்கூடிய விஷயம் இது. இத விளங்குனா யாரும் விட மாட்டாங்க. பஜருக்கு முந்தி 2 ரக்காயத்து கொஞ்சம் அவசரமா, மற்ற சுன்னத்து மாதிரி இல்ல, கொஞ்சம் அவசரமா தொழணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள், பாத்தியா சூரா ஓதினார்களா என்று சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு அவசரமா தொழுவார்கள், தொழணும். இது சுன்னத் நபி வழி, மிகவும் விருப்பத்துக்குரிய தொழுகை. அதை தொழுதுட்டு என்ன செய்யணும் நாங்க பாக்குறோம், தொழுதுட்டு பரல தொழுவாங்க இல்ல, அங்க ஒரு நபி வழி மறைக்கப்பட்டு போச்சு. அந்த 2 ரக்காயத்துக்கு பிறகு தொழுது விட்டு வலது பக்கம் சாயணும் தரையில, வலது பக்கம் சாய்ந்து எழும்பித்தான் பரலான தொழுகை தொழணும். இது நபி வழி. சிலவங்க இதை சும்மா அலட்சியப்படுத்த, இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்பாங்க. நபியை அல்லாஹ் அனுப்பியது எதற்கு, எதுக்கு என்று கேட்டால் மார்க்கத்தை சொல்லித்தர. மார்க்கம் என்பது நாங்க நினைத்த மாதிரி பின்பற்ற முடியாது. குர்ஆன்ல இருக்கணும், அது ஹதீஸ்ல இருக்கணும். அதாவது சுருக்கம் வஹிதான் மார்க்கம். இந்த வஹியை விளக்கப்படுத்தத்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரகாரம் செய்யணும். ஆனா சிலதுல அனுமதி தரப்பட்டு அதை விடலாம். மகரிபுக்கு முன்னால் 2 ரக்காய் சுன்னத், விரும்பினால் தொழலாம், விரும்பினால் விடலாம், அங்க அனுமதி. ஆனா இதுக்கு ரொம்ப சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரிலும் விட்டதில்லை, பிரயாணத்திலும் விட்டதில்லை என்று வருது. இந்த 2 ரக்காய் ஃபஜ்ருக்கு முந்தி தொழுது விட்டு என்ன செய்வார்கள், வலது பக்கம் சாய்ந்து எழுந்துதான் பறந்து தொழுவார்கள். எங்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஹதீஸை பாருங்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா அஹதுக்கும் ரகஅத்தை அல் ஃபஜ்ர் ஃலயஸ்தஜி அலா யமீனி. அபூ தாவூத், உங்களில் ஒருவர் பஜருடைய 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதால் அவர் வலது பக்கம் சாய்ந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது உம்மத்துக்கு கட்டளை. கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பாருங்கள், இதா ஸல்லா ரக்அத்தை அல் ஃபஜ்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய 2 ரக்காயத்தை தொழுதால் யஃதஜிஉ அலா ஷிக்கஹில் அய்மன், தங்களுடைய வலது பக்கத்திலே சாய்ந்து கொள்வார்கள். இது புகாரி முஸ்லிம். இந்த நபி வழி எங்கே, எங்கேயும் இல்ல. சில இடத்துல போய் நாம தொழுதா பள்ளியில படுக்காதீங்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது விஷயம், தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க பஜிர் தொழையில காமத்து செல்ல படுக்கிறாங்க அப்படின்னு, படுக்காதீங்கிறாங்க, தெரியாது. அப்ப நபி வழி தெரிஞ்சா, இது உலமாக்கள் சொன்னாங்களா? ஆனா மதரசாக்களில படித்து கொடுக்கக்கூடிய கிதாபுகள்லாம் இது இருக்குது தெளிவா, இல்லாம இல்ல. அப்ப இது சொல்ற மாதிரி சொன்னா தானே அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஆனா சிலருக்கு பாருங்க சரியான ஆசை மார்க்கத்தை பின்பற்றணும், யாரும் சொல்லி கொடுக்கறீங்கள இல்லாதத்துல அள்ளி போட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நன்மை கிடைக்காது. அல்லா 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 அல்லான்னு திக்ர் செய்யறாங்க, எங்கேயாவது இருக்கு அல்லா அல்லான்னா நன்மை கிடைக்குமா? சிலவங்க கொஞ்சம் பெருசா அதை விட்டு சிக்கிரி செய்யறாங்க. நன்மை கிடைக்குமா? ஒரு நன்மை கிடைக்குமா? பாவம், அவங்க நன்மை கிடைக்கும்னு நினைச்சு செய்யறாங்க. உலமாக்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தா தானே, ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூறு முஹம்மது சல்லல்லாஹ் ஹக்குலா இலாஹ இல்லல்லாஹ்னு ஓதுறாங்க. இது குர்ஆன் ஹதீஸா? எங்கேயாவது இந்த திக்ர் சொல்லி கொடுத்தாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்ல, அவங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாம் சொன்னா சொர்க்கம் கிடைக்கண்டு செய்யறாங்க. உலமாக்கள் அவங்கள்ட்ட போய் இது மார்க்கம் இல்ல, இது இஸ்லாத்தை இழிவுபடுத்துற விஷயம், இதை விடுங்க, இந்த ஆயிக்கு சுன்னத் என்று சொல்லி இந்த பஜருடைய ரெண்டு ரகாயத்துடைய மகிமை சிறப்பை சொல்லி இந்த சாயிர விஷயத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்ற ஆசைதான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. இல்லாட்டி வேற மதத்துல போய் சேர்ந்துருவாங்களே, ஏன் இதுல இருக்கிறாங்க? பின்பற்றான். ஆனா மக்கள் சொல்லி கொடுக்க மாட்டேங்க உலமாக்கள். அப்ப இதுவும் நபி வழி பாருங்க, சொல்லியும் இருக்கின்றார்கள் செய்தும் இருக்கின்றார்கள். அப்ப இது புகாரி முஸ்லிம் அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸ். பத்தாவது, ஒரு நபி வழி எங்கேயும் கிடையாது, தெரியாது. பஜர் தொழுகைக்கு நாங்க அதான் சொல்றோம். உதாரணமா 4:30 வாங்க, படுத்து கிடந்தால் தூக்கத்துல எழும்பினால் சில நேரங்களில் ஒரு மாதிரி தெரியும், 2:30 மாதிரி வழங்கும் சிலவங்களுக்கு. டக்குன்னு போய் பாங்கு சொல்லி விட்டுருவாங்க. சொல்லி விட்டு பார்த்தா 2:30, என்ன செய்யறது? கடந்து முழிக்கிறாங்க, என்ன செய்யறது? எல்லாரும் பள்ளிக்கு வர தொங்கிடுவாங்க. எப்படி நப்பாட்டுறது தெரியாது. நபி வழி இருக்கிறதே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இன்ன பிலால் அஸ்ஸன கபுலல் ஃபஜ்ர், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ருக்கு முந்தி பாங்கு சொல்லிட்டாங்க நேரத்தோட. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டு நேரத்தோட சொல்லிட்டாங்க, கூப்பிட்டாங்க. ஃபா அமரஹு அன் யர்ஜ, சொன்னாங்க திருப்பி போய் அந்த இடத்துல ஏறி நின்று ஃபயுனாதி அலா இன்னல் அப்த நாம் என்று சொல்லுங்கண்டாங்க. கேளுங்கள், இந்த அடியான் தவறுதலாக தூக்கத்திலே சொல்லிவிட்டார் என்று சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப அவங்க போய் 2 அலா இன்னல் அப்த நாம் என்று 2 சொன்னாங்க. இந்த வழிமுறை யாருக்கும் தெரியுமா? தெரியாது. சில இடத்துல அப்படி சொல்லிட்டு தடுமாறுறாங்க. அதான் சொன்னாங்க, எங்கேயும் ஒரு ஊர்ல ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டாங்க, நேரத்தோட சொல்லிட்டு பார்த்தா நேரம் இருக்குது, என்ன செய்யறது? ஒன்னும் தெரியாது. அவருக்கு ஒரு சிந்தனை பட்டுச்சு, டக்குன்னு போய் ஸ்பீக்கர் மைக்க தட்டி, நான் இப்போது சொன்ன பாங்கு ஒட்டில்லை என்று சொன்னாராம். அவர் என்ன செய்வார்? ஊரு பெருசு, கடைசியில பள்ளிக்கு வந்து நுழைஞ்சிருவாங்க, பேசுவாங்க, என்ன செய்யறது? இந்த சுண்ணத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க சொன்னாரா? நான் இப்போது சொன்ன பாங்கு ஒட்டில்லை, அதுதான் அவருக்கு தெரியும். ஆனா நபி வழி எப்படி என்று கேட்டால், அலா இன்னல் அப் நாம் என்று சொல்லணும். சரியான ஹதீஸ் இது. இது அபூதாவில் வரக்கூடியது. இதே போல 11வது ஒரு வழிமுறை இருக்குது. الحمد لله الحمد لله الذي اتم وسخى وسبق وجعل له مخرجا. இன்னொரு ஒரு வழிமுறை மறைக்கப்பட்டது. இப்ப நாங்க பாக்குறோம் தொழுகை டைம்ல மழை பெய்யும், மழை காலம். மழை காலத்துல என்ன செய்யறாங்க? வாங்கி சொல்றாங்க தொழுகைக்கு வளமை போல. அதுல என்ன வருது? ஹையா அல சலா, ஹையா அல சலான்னு 2 நாங்க சொல்றோம். இதுல கருத்து என்ன? தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள், இதுதான் கருத்து. அப்ப மழை பெய்யும் போது நாங்க இப்படி சொல்றோம், தொழுகைக்கு வாங்க. இன்றைக்கும் நடக்குது. ஆனால் வேறொரு ஜமாத் இருக்குது, தௌஹீத் ஜமாத், அது எல்லாமே சில அவங்க வேற ஒரு பிழையை செய்யறாங்க. எப்படி? மழை பெய்ஞ்ச உடனே மகரிபு டைமுக்கு மழை பெய்யும், வாங்க சொல்லி ஊரில் மகரிபு தொழுகையும் இஷா தொழுகையும் சேர்த்து தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க இப்படி ஒன்ன செய்யறாங்க. இது நபி வழியா? இல்ல. ஊர்ல ஜம்மு கிடையாது, ஊரில் இரண்டு தொழுகையை சேர்த்து தொழ முடியாது. அது பிரயாணத்துல அசர் தொகர் ரெண்டையும் சேர்த்து ஒரு நேரத்துல தொழலாம், சுருக்கியும் தொழலாம், இசாவையும் மகரிபையும் சேர்த்து தொழலாம், சுருக்கியும் தொழலாம், தொழணும் பிரயாணத்துல. ஊர்ல ரெண்டையும் சேர்த்து ஒரு நேரத்துல தொழுகிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. அப்ப அப்படி ஒரு ஜமாத் இருக்குது, அவங்க என்ன செய்யறாங்க, மகரிபுக்கு நேரத்துல மழை பெஞ்சா வாங்க சொல்லி இசாவையும் சேர்த்து தொழுகிட்டு போயிருவாங்க. ஏனைய ஜமாத்துகள் என்ன செய்யறாங்கன்னா, பாங்கு சொல்லும் போது ஹையா அல சலா ஹையா அலாஸ் சொல்லுவாங்க, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். ஆனா வரக்கூடியவங்க வாகனம் உள்ளவங்க வருவாங்க, கொடை உள்ளவங்க வருவாங்க, இல்லாதவங்க வீட்டுல இருந்துருவாங்க, வரமாட்டாங்க. ஆனால் இது நபி வழி அல்ல, இந்த ரெண்டும் நபி வழி அல்ல. அப்ப நபி வழி என்ன? சஹிஹான ஹதீஸ்ல வருது புகாரியில, மழை பெய்யக்கூடிய நேரத்தில், அது ஃபஜ்ர், ஈசா, மகரிப், லோஹர், அசர், எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, வாங்கு சொல்லணும், சொல்லி கொண்டு வந்து ஹையால சலா என்ற இடத்துல நப்பாட்டிடணும். நப்பாட்டி ஹையால சலா ரெண்டையும் சொல்லக்கூடாது. சொல்லாமல் என்ன செய்யணும்? சல்லு ஃபீ புயூதிக்கும், சல்லு ஃபீ புயூதிக்கும் என்று ரெண்டு முறை சொல்லணும். என்ன கருத்து? சல்லு தொழுது கொள்ளுங்கள், ஃபீ புயூதிக்கும் உங்களுடைய வீடுகளில். இது நபி வழி. ஆனா ஒருவர் இதை மீறி வாரார் பள்ளி, குற்றம் இல்லை, குற்றம் இல்லை, வரலாம். ஆனால் அவருக்கு அனுமதி கொடுக்கப்படுது, நீங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று ரெண்டு முறை சொல்லணும். இது சஹிஹான ஹதீஸ், புகாரில வரக்கூடியது. ஒருவர் பாங்கு சொன்னார் மழை நேரத்தில், ஹையா அல சலா என்று சொல்ல போகும் போது இப்னு அப்பாஸ் நப்பாட்டினாங்க. இதை நெப்பாட்டுங்க, இப்படி சொல்லவானா நபி வழி அது அல்ல, இது அல்ல, இந்தாயிருக்கிறது என்று சொல்லி சொன்னாங்க. இப்போது சொல்லாத மழை பெய்யும் போது குல் சல்லு ஃபி புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லு என்று சொன்னார்கள். இது சஹீஹ் புகாரி. இல்ல, இந்த சுன்னத் எங்கேயாவது இருக்குதா? பல வெளிநாடுகள்ல தொழிலுக்கு போனவங்க எல்லாம் அங்க இருப்பீங்க, எங்கேயாவது நீங்க இதை கேட்டீங்களா அந்த சப்தத்தை? இல்ல. ஆனால் அல்ஹம்துலில்லா, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கிளைகள் எங்கெங்க இருக்குதோ, இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா, அப்படி பல இடங்களில் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் மழை பெய்யும் போது இந்த சுன்னத் உயிர்ப்பிக்கப்படும். நபி வழி இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அமைப்புல நாங்க செய்யணும். திருப்பியும் சொல்ல, ஒரு சிலர் நினைக்கிறாங்க எப்படின்னா, இது அவ்வளவு பெரிய விஷயமா, இதெல்லாம் விடுபட்டா என்னன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு ஆள் சுபகு தொழுகு ரெண்டு ரக்காய் தொழுகிறார், அவர் நினைச்ச மாதிரி ஒரு ரக்காயத்தை கூட்டினா அந்த தொழுகு கூடுமா? கூடாது. லொஹர் நாலு, ஒன்ன குறைச்சி மூணு தொழுகன்னு தொழுகிறார், கூடுமா? கூடாது. கூட்டினாலும் கூடாது, குறைச்சாலும் கூடாது. அப்ப மார்க்கத்தை வந்தபடி செய்யணும். அப்ப மழை காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பாங்குச்சுன்னா இப்படித்தான் சொல்லணும். இதை மாத்திரத்துக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பனிரெண்டாவது சுன்னத், இதுதான் இன்னைக்கு உலகத்துல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். அது என்னான்னு கேட்டால், இப்ப ஒரு முஸ்லீம் எதை பின்பற்றுவது, என்னத்தை பின்பற்றுறது? இந்த மார்க்கம், தொழுக, நோம்பு, ஹஜ்ஜி, ஜகாத்து, திக்ர், இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறது? சும்மா ஒவ்வொரு உலமாக்கள் மூலியமா சொல்றதை எடுக்கிறதா, அல்லது இமாம்கள் சொன்னதை எடுக்கிறதா, எதை எடுக்கிறது என்று கேட்டால், குர்ஆனையும் சஹிஹான ஹதீஸையும் தான் எடுக்கணும். இன்றைக்கு பூரா அதான் விளக்கப்படுத்தப்பட்டது, ஆதாரங்கள் சொல்லப்பட்டது. ஹஜ்ஜத்தில் விதாவில வச்சு மிக தெளிவா சொன்னாங்க, இரண்டை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழிகட மாட்டீர்கள் என்று சொன்னாங்க. ஆனா பெருத்த ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, இந்த இரண்டை பின்பற்றினால் வழிகட்டு போய்விடுவீர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு நேர் வழியை கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாது, பாம்பர மக்கள், அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னா மதுஹபு, இந்த தரைக்காவல் உள்ள விஷயங்கள். அப்ப இந்த நபி வழி அப்படியே விடுபட்டு போய் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இந்த குர்ஆனையும் சஹியான ஹதீஸையும் பின்பற்றுது. மற்றவங்க ஒரு கூட்டம் இருக்குது, குர்ஆன் மட்டும். இன்னொரு கூட்டம் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா, இன்னொரு கூட்டம் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ், இன்னொரு கூட்டம் இருக்குது குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இஸ்திஹ்ஸான் மசாலில் முர்சலா ஷரஉ மன் கப்லனா இஸ்திஸ்ஹாப். இப்படி இன்னொரு கூட்டம் இருக்குது, ஒண்ணுமே தேவையில்லை எங்களுக்கு மதுஹப். நாலு மதுஹபில ஒன்றை கட்டாயம் பின்பற்றணும்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதினவங்க இப்படி எழுதுறாங்க, ஒரு மதுஹபத்தான் பின்பற்றணும். ஷாஃபின்னா ஷாஃபி, ஹனஃபின்னா ஹனஃபி, ஹம்பலின்னா ஹம்பலி, மாலிக்னா மாலிக். ஒரு மதுஹபில இருந்து இன்னொரு மதுஹபுக்கு பாயக்கூடாது. அப்படி பாய்ந்தால் அவர்களுக்கு ஹத் அடிக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இல்ல, மனித கருத்துகள். இப்படி சொல்லக்கூடியவங்க ஷாஃபி மதுஹபில உள்ளவங்க ஒரு இடத்துல ஹனஃபியா போயிடறாங்க. உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போகும்போது போய் ஏர்போர்ட்ல போய் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்கறாங்க, ஹனஃபி என்று நியத்து வச்சுக்கிடுங்க. ஷாஃபிகள் ஹனஃபி என்று நியத்து வைக்கணும். முந்தி தெளிவா சொல்லி கொடுப்பாங்க, இப்ப எல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப வியாபாரமாகி போயிட்டு ஹஜ்ஜி, அதனால அந்த நோக்கம்னா இப்ப இல்ல. முந்தி தெளிவா சொல்லி கொடுப்பாங்க, ஏர்போர்ட்ல வச்சு இஹ்ராம் கட்டுற நேரத்துல நீங்க ஹனஃபின்னு நியத்து வச்சுக்கிடுங்க. ஷாஃபி சரி வராது ஹஜ்ஜிக்கு. என்ன விஷயம், அங்க கஃபாவை தவாஃப் செய்யும் போது ஆண்கள் பெண்கள் எல்லாம் முட்டுப்பட வேண்டி வரும். முட்டுப்பட்டால் ஷாஃபி மதுஹபிலே ஒரு முறிந்து விடும், ஹனஃபி மதுஹபில முறியாது. ஷாஃபில ஒரு முறியும், ஆனால் மூன்று இடத்தை தொட்டால் ஒரு முறியாது. முடி, ஒரு பெண்ணுடைய முகத்து முடிய தொடுறார் இப்படி ஒது செஞ்சிட்டு முறியாது. நகத்துல கைய வைக்கிறார் இப்படி முறியாது. கொஞ்சம் சிரிங்கன்று சொல்லி சிரிக்கவும் பல்லுல கைய வச்சார் ஒதுவும் முறியாது. ஆனா மற்ற இடங்கள்ல கைய வச்சா முறியும் மதுஹபில. அதனால சொல்லி கொடுப்பாங்க, ஹஜ்ஜிக்கு போற உங்களுக்கு தெரிஞ்ச உகாண்டா, சோமாலியா, சூடான் உள்ள பெண்கள்லாம் வந்து முட்டு ஆண்களை முட்டி தள்ளி விட்டு போயிடுவாங்க ஹஜ்ஜல் அஸ்வத் மோக்கிறதுக்கு. அவ என்ன நடக்கும், ஒதுவும் முறிஞ்சு போயிடும், ஹனஃபில முறியாது. அதனால சொல்லி கொடுப்பாங்க, நீங்க நீயத்தை வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த மாதிரி இந்த மதுஹபுல நாள்ல ஒன்ன பின்பற்றணும், அதுல வேற மதுஹபுக்கு தாவ கூடாது, அதே நேரத்துல ஹஜ்ஜிக்கு மட்டும் கூடும். சிலவங்க சொல்றாங்க தாவலாம். இப்ப ஒரு ஆளுக்கு நாய் அரைச்சி ஆசை திங்க, ஒரு ஹனஃபியா இருக்கிறார் அல்லது ஹம்பலியா ஷார், டக்குண்டு மாலிக் மதுஹபுக்கு போய் திங்கலாம். ஏன்னா மாலிக் மதுஹபுல நாய் கூடும், அது ஹராம் இல்லை. அதே போல ஒரு ஹனஃபிக்கு நரி திங்க ஆசை, டக்குண்டு நான் ஷாஃபிக்கு மாறி நரிய திங்கிறது. என்ன ஹனஃபி ஒரு ஆளுக்க உடும்பு திங்க ஆசை, ஹனஃபில உடும்பு ஹராம், உடனே டக்குனு ஷாஃபிக்கு வந்து உடும்பு தின்னு டக்குனு ஹனஃபியோட சேர்ந்து கொள்றது. இப்படி கூடும் சிலவங்க சொல்றாங்க, சிலவங்க சொல்றாங்க ஹத் அடிக்கணும் அப்படின்ட்டு, இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி இந்த நபி வழியை விட்டு விட்டு பலரை பின்பற்றக்கூடியவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்களை தான் நான் சொல்றது ஒண்ணு சேர்க்கணும் ஒரு அமீருக்கு கீழே. அப்ப என்ன நபி வழி, குர்ஆன் ஹதீஸ், இந்த இரண்டை மட்டும் பின்பற்றணும். இந்த நபி வழி இன்றைக்கு அப்படியே எடுபட்டு போயிடுச்சு, எங்கேயுமே கிடையாது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இதை பின்பற்றுகிறது. இதுக்கு பல ஆதாரங்களை உலமாக்கள் நேரத்தோடு உங்களுக்கு காட்டிட்டாங்க. இது 12வது நபி வழி, இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்குது, ஆனால் எழுதப்பட்டிருக்குது, ஏட்டுல இருக்குது, ஆனால் யாரும் பின்பற்றுற மாதிரி இல்லை. இப்ப ஒரு ஆளுக்கு ஆசை குர்ஆன் ஹதீஸை தான் நான் பின்பற்றணும் என்று விரும்புகிறார். என்ன செய்யறது, எந்த மதுஹபுக்கு போனாலும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாது, எந்த ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்தாலும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாது. சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப எனக்கு ஒரு ஆசை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும். இப்ப நான் போய் ஷாஃபி மதுஹபுல சேர்ந்துட்டேன், போய் சேர்ந்தா எனக்கு பின்பற்ற ஏழை இல்லை. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்க முந்தி ஒது செய்வார்கள், பிறகு குளிப்பார்கள். ஷாஃபி மதுஹபில குளித்ததற்கு பிறகு ஒது செய்யணும், நான் எப்படி பின்பற்றது ஏதாவது. சரி, ஹனஃபில போய் பார்ப்போம். ஹனஃபில போய் பார்த்தால் ஹதீஸ்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அல்லாஹு அக்பர் இப்படி கட்டுவார்கள், வலது கையை இடது கையில் மணிக்கட்டுக்கும் அடுத்த துண்டுக்கும் இந்த முழங்கையில வைப்பார்கள். இப்படி நெஞ்சியில அனபில போய் பார்த்தா அவங்க தொப்புளுக்கு கீழே கட்டுறாங்க. அப்ப நான் எப்படி குரான் ஹதீஸ் பின்பற்று? ஏழாது எந்த மதுகப்பையும் பின்பற்ற ஏழாது குரான் ஹதீஸ். சரி, மதுகப்புகளை விட்டுட்டு சில சில இயக்கங்கள் இருக்குது, அதுகளில் போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் பின்பற்ற இடையில. உதாரணமா தௌஹீத் ஜமாத்துன்னு ஒன்று பலமான ஜமாத் இருக்குது பிஜேயில இந்தியாவில், அதுல போய் சேருவோம் போய் பார்த்தா இப்போ குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது பெண்கள் முழுமையாக மறைக்கணும், உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்கணும், அவங்களோட ஒரு இடத்தையும் யாரும் பார்க்க முடியாது. பிஜேயில போய் சேர்ந்தா அவரு சொல்லுவார் உங்களோட மனைவியோட முகத்தை திறக்க சொல்லுங்க, மூறு விதுவத்துங்கிறார். இப்ப அதுல போய் சேரலாமா? எனக்கு சேர இயலாது. இதே போல இன்னும் சில அமைப்புகள் இருக்குது, அதுல போய் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு போய் பார்த்தா தொழுக முடிஞ்ச உடனே அங்க ஒரு பிதுவத்து நடக்கு. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் எப்படி வலது பக்கம் இடது பக்கம் தலையை ஆட்டி லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ்னு பத்து முறை என்றாங்க. தேடி பார்த்தா குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல, ஆனா சும்மா நேரத்துல எத்தனை முறையும் எண்ணலாம், 300 முறை லா இலாஹ இல்ல எண்ணலாம். பரவான தொழுகைக்கு பிறகு 10 முறை ஆதாரம் இல்ல. அப்போ எந்த ஒரு பிரிவிலும் சேரையிலே. இப்ப ஒரு ஆள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற விரும்பினால் அவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமில வந்து இதுல இணைந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக அவருக்கு பின்பற்ற முடியும். அப்ப இந்த சுன்னாவும் நபி வழியும் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. இதே போல 13வது ஒரு சுன்னத் நாம பார்க்கிறோம். எங்களுடைய ஒரு சகோதரர் மௌத்தாயிட்டார், கடைசி வாழ்க்கை அவட முடிஞ்சது, கொண்டு போய் தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது பாருங்க, அந்த கடைசி தொழுகையாவது நபி வழிப்படி நடக்குதா? கிடையாது, ஒரு இடத்திலையும் இல்லை, எங்கேயுமே கிடையாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல வந்து ஒரு ஜனாசா தொழுகையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்குத்தானே நாங்க உண்மையான தொழுகையை பார்த்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஜனாசா தொழுகையில என்ன நடக்குது பாருங்க, 4 தக்பீர் கட்டி தொழுவிச்சு கொண்டு போய் அடக்கிறாங்க. முக்கியமான சுன்னாக்கள் அங்க விடுபடுது. ஒண்ணு, தக்பீர் கட்டி ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பிறகு ஏனைய தொழுகைகளில் ஓதுவது போன்று ஒரு சூரா ஓதணும். முதலாவது ரக்காத்துல ஓதணும், இரண்டாவது சலவாத், மூணாவதுல துவா, நாலாவதுல சலாம். எங்கேயாவது நடக்குதா? இல்ல, ஃபாத்திஹா சூரா மட்டும் தான் ஓதுகின்றார்கள். சஹீஹான ஹதீஸ் நீங்க பார்க்கலாம், ஃபக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் வ சூரா. இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒருமுறை ஒரு மையத்துக்கு ஜனாசா தொழுகையை நடத்திவிட்டு நடத்தும் போது ஃபாத்திஹா சூராவையும் இன்னொரு சூராவையும் ஓதினார்கள். ஓதிவிட்டு சொன்னார்கள், ஃபகால் சுன்னத்துன் வ ஹக்குன் என்றார்கள். இது நபி வழியும் இது உண்மையுமாகும் என்று சொன்னார். நசாயில வந்திருக்கிறது. எங்கே இந்த சுன்னத்? எங்கேயாவது எங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? ஜனாசா தொழுகையில தக்பீர் கட்டியதும் ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு இன்னொரு சூரா ஓதணுண்டு? நபி வழி இல்ல, எப்படி அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படும்? அது ஒண்ணு. இரண்டாவதுல சலவாத், அது சரியா நடக்குது, சலவாத்தி ஓதுறாங்க. மூணாவதுல துவா, தனித்தனியா ஓதிக்கொள்றாங்க. இது நபி வழியா? சஹீஹான ஹதீஸ் வந்திருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சஹீ முஸ்லிம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுவித்தார்கள். ஒரு சஹாபி வஃபாத்தாகி ஜனாசா தொழுகை தொழுவிக்கும் போது அதுல துவா ஓதுனாங்க. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி என்ற துவாவை ஓதுனாங்க. ஓதி முடிஞ்ச உடனே அந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவாவை கேட்டுவிட்டு இந்த ஜனாசாவுடைய இடத்தில் நான் இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார்கள். அப்ப எனக்கு இந்த துவா கிடைச்சிருக்க வேண்டும் மனசுக்குள்ள ஓதி இருந்த அந்த இவங்களுக்கு தெரியுமா இந்த சஹாபிக்கு? இல்ல. அப்ப மூணாவது ரக்அத்தில் இமாம் சப்தமிட்டு துவா ஓதணும். இதுதான் நபி வழி. அப்ப இந்த நபி வழியும் அப்படியே மறைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி இன்னும் ஏராளமான சுன்னாக்கள். இப்ப நேரம் நெருங்கிட்டு சொல்றதாக இருந்தால் ஒரு 100 சொச்சம் சுன்னாக்களை உங்களுக்கு சொல்லலாம். இதே போல பாருங்க, இன்றைக்கு என்ன நடக்குது? ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே இல்லை, 40 அண்டைக்கு பால் சோறாக்கி முடி அறுக்கிறாங்க. இது நபி வழியா? ஒரு குழந்தை ஆரம்பத்திலேயே என்ன நபி வழியை கொண்டு அதை என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கணும். என்ன செய்யறாங்க? 40 அண்டைக்கு. இது நபி வழியா? சஹீஹான ஹதீஸ்ல என்ன வருது? சஹீஹான ஹதீஸ் அபூ தாவூத், ஒரு குழந்தை பிறந்தால் வலது காலில் பாங்கு அதான் சொல்லணும். 7வது தினத்திலே அந்த பிள்ளையுடைய முடியை இறக்க வேண்டும். அதற்கு பிறகு தலையில் குங்குமம் தேய்க்க வேண்டும். அந்த முடியை நெருத்து வெள்ளி சதக்கா கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு அழகான பெயர் சூட்ட வேண்டும். விரும்பினால் 7 ஹத்தனாவை செய்ய வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 அறுத்து அக்கைக்கா கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருந்தால் 1. எங்கேயாவது இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து இந்த சுன்னாக்களை உயிர்ப்பித்ததற்கு பிறகு இப்ப ஆங்காங்கே சில சில செய்யறாங்க. ஆனால் வெளியிடங்கள்ல என்னண்டே தெரியாது. 40 அண்டைக்கு தான் முடியடைக்கு பாய்ச்சி வரும். இது நபி வழியா? நான் சொன்ன விஷயம் எதுவுமே கிடையாது. அதான் முடி அறுக்கிறது, வெள்ளி அந்த அளவுக்கு சதக்கா கொடுக்கிறது, தலையில குங்குமம் தேய்க்கிறது, ஹத்தரா செய்யறது, அக்கீகா, எங்குமே கிடையாது. இதுவும் மறைக்கப்பட்ட சுன்னாக்கள்ல ஒண்ணு. இதெல்லாம் கொண்டு வரணும், அப்பதான் உண்மையான இஸ்லாம் வரும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உதுஹுலு, நுழையுங்கள், ஃபிஸ் ஸில்மி, இஸ்லாத்தில் காஃபா, பூரணமாக. ஒரு கால் வெளியில ஒரு கால் உள்ளுக்கு, இது சரியில்லை. பூரணமாக நுழைந்து விட வேண்டும். இதுவும் மறைக்கப்பட்ட நபி வழிகளில் ஒண்ணு. இன்னொரு நபி வழி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இப்பதான் அங்கங்க ஒவ்வொரு இடங்கள்ல உயிர்ப்பிக்கிறாங்க. நாங்க ஆரம்பத்துல, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை காலத்துல, பெருநாள் தொழுகை எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஆண்களுக்கு பள்ளியில, ஒரு பள்ளியில ஒரு இமாம் இருப்பார். வீடு வீடாக போய் பெண்களுக்கு தொழுவிப்பார். பல இடங்களில ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அங்கே ஒன்று தொழுவிச்சுட்டு 10 பள்ளிக்கு வருவார். வந்து அவர் ஹொத்துபாவ 12 ஆகிடும். இது நபி வழியா? நபி வழி இது அல்ல. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்துதான் இந்த நபி வழியை கண்டுபிடித்தது. எப்படி? பெருநாள் தொழுகை பள்ளியில் தொழுவது நபி வழி அல்ல, மைதானத்திலே தொழணும். ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரு இடத்துல கூடணும். ஆண்கள் முன்னுக்கு பெண்கள் பின்னால கூடி தொழணும். வீட்டுகள்ல பெண்களுக்கு தொழுவிக்கிறது, பள்ளியிலே தொழுவிக்கிறது, இது நபி வழி அல்ல. மைதானத்தில் முசல்லாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். சஹீஹ் புகாரில வருது. பெருநாள் நேரம் வந்த நேரம் சொன்னாங்க, அனைவரும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தொழுகையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். முசல்லாவில் பெண்கள் எல்லாம் வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இது அப்படியே மறைக்கப்பட்டு இப்பதான் சில சில இடங்களில ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பார்த்து மைதானங்களே தொழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட இடங்கள்ல பெண்கள் வந்து தொழுகுறாங்க. ஆனால் முந்தி வீடுகளை தொழுவிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பெண்களுக்கு ஃபர்தா இல்லை. அப்ப மௌலிமார்கள் பார்த்தாங்க, பெண்கள் வந்து முன்னுக்கு உட்கார்ந்துட்டு முகத்தை திறந்துகிட்டு இருந்தா இவருக்கு ஹுத்பா நடத்த இயலுமா? பெரிய சிக்கல் வரும். அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, வீட்டுகளை தொழுவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்தா வருது. ஆனா சில இடத்துல எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஃபர்தாவை போட்டு விட்டுறாங்க. பெண்களுக்கு ஃபர்தா இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஃபர்தாவை போடுறாங்க. அப்படியும் இருக்கு சில இடங்கள்ல. அப்ப இதுவும் மறைக்கப்பட்ட சுன்னாக்களில் ஒண்ணு. இப்படி சொல்வதாக இருந்தால் இன்னும் நிறைய சொல்ல முடியும், நிறைய சொல்லலாம். பெண்கள் ஒருவேளை நினைப்பாங்க, இவ்வளவு நேரம் இந்த சொல்லப்பட்டதெல்லாம் ஆண்களை பார்த்து வந்து எங்களை பத்தி ஒன்னும் சொல்ல இல்லைன்னு. அவங்களையும் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சுன்னா இருக்குது. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியும், பெண்கள் என்ன செய்வாங்க, வெளியில போகும்போது முடிய அவுத்து விடுவாங்க, இல்லாட்டி பின்னிக்கிட்டு போவாங்க. கொண்ட கட்டவங்களும் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தொழுகையில என்ன செய்வாங்கன்னா கொண்டையை கட்டிக்கிட்டு தான் தொழுவாங்க, முடிய அவுத்து விட்டு தொழ மாட்டாங்க. அந்த காலத்துல சைத்தான் ஒரு பிழையான கருத்தை அவங்களுக்கு போட்டு இருந்தான். எப்படி முடியை பெண்கள் அவிழ்த்து விட்டு தொழுதால் அந்த தொங்கலிலே சைத்தான் தொங்குவான் என்ற ஒரு சிந்தனையை போட்டு விட்டான். அதனால பெண்கள் என்ன செய்வாங்க, தொழும் போது கொண்டையை கட்டிக்கிட்டு தான் தொழுவாங்க. ஆனால் நபி வழி இது அல்ல. நபி வழி என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தலைமுடி அவிழ்த்து விட்டு தொழுங்கள், பெண்கள் கொண்டையை கட்டிக்கொண்டு தொழக்கூடாது. கொண்டை கட்டிக்கொண்டு தொழுதால் அந்த கொண்டையிலே சைத்தான் குந்திக் கொண்டிருப்பான் என்று சொன்னார்கள். இதை நேர் மாற்று அப்படி மாற்றி வச்சு விட்டா யாரு செஞ்ச வேலையே தெரியாது அந்த காலத்துல. அப்ப பெண்கள் தொழும் போது தலைமுடியை கட்டிக்கொண்டு தொழக்கூடாது, அவிழ்த்து விட்டுதான் தொழணும். மற்ற நேரத்தில் அவங்க கட்டுறது எந்த தடையும் இல்லை. இப்படி இந்த மறைக்கப்பட்ட நபி வழிகளில் சிலரே நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. இன்ஷா அல்லா சந்தர்ப்பம் வரும்போது நாம் இதை உங்களுக்கு விளக்கப்படுத்துவோம். எனவே இந்த தலைப்பின் நோக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூரணமாக பின்பற்றி மறுமையிலே அவர்களோடு சேர்ந்து அந்த சொர்க்கம் செல்ல விரும்புபவர்கள் இந்த சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். இந்த சுன்னாக்களை இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதாக விரும்பினால் வேறு எந்த அமைப்பிலும் போய் உங்களுக்கு பின்பற்ற முடியாது. அவருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படும், ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் அவர் வந்து சேர வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டார்கள். இரண்டு கட்டளை, ஒன்று ஃபஅத்தில் தில்கல் ஃபிரக குல்லஹா, பிரிவு தோன்றும் போது அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கிவிடும். இது முதலாவது வேலை, சஹீஹ் புகாரி முஸ்லிம். இரண்டாவது சொன்னார்கள், தல்ஜமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன் வ இமாமஹும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு அமைப்பு இருந்தால் அதனையும் அதனுடைய தலைவரையும் பிடித்துக்கொள். அப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை என்றால் சொன்னார்கள், அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கி நீ தனித்து விடு என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். இப்படி மூணு விதமான கட்டளை வந்திருக்கு. அப்ப நாங்க இந்த சொன்ன விஷயங்களை கேட்டவங்க உண்மையிலே நபி வழிய நான் பின்பற்றணும், இந்த சுன்னத்தெல்லாம் ஹயாத்தாக்கணும் என்று விரும்பினால் நீங்க வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு நீங்க இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்க. அப்படி இல்லை, இது உங்களுக்கு சரியாக பட இல்லை என்றா இதுல பிழை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி பிழைகள் இருப்பதை நீங்க கண்டா நீங்க தாராளமா எங்களோட தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து உட்கார்ந்து இன்னென்ன பிழைகள் உங்களை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்க அந்த பிழைகளை திருத்திக் கொள்வோம். அப்படியும் இல்ல, இதை இல்ல, இதை விட நேரான வழியில ஒரு கூட்டம் உலகத்துல இருக்குது, அவங்க குர்ஆன் ஹதீஸை முழுமையாக பின்பற்றுறாங்க, உங்கள பிழை இருக்குதுன்னு யாராவது எங்களுக்கு காட்டினால் இன்ஷா அல்லாஹ் அதே நாங்க போய் பார்த்து உண்மையாக இருந்தால் அதிலே நாங்கள் இணைந்து கொள்ள தயார். என்ன காரணம், இன்னைக்கு சொன்ன மாதிரி மூலையை சொன்னா ஒரு எறும்பு போற இடம் கிடைச்சாலும் போதும் சொர்க்கத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ ஒரு ஆளுக்கு சந்தேகம் வரும், எறும்பு போற இடம் கிடைச்சி என்ன செய்யாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறான். ஒரு முறை சொன்னாங்க, இந்த மிருகங்களை சாய்க்கக்கூடிய சாட்டை இருக்கிற உலகம் இருக்கான், அந்த ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைச்சாலும் போதும்டா அப்படி மொழிகள்ல இருக்குது. ஒரு நெக்கிறது ஒரு இடம் கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் போதும். இதுக்கு தான் நாங்க இந்த உலகத்துல பாடுபடுறோம், அது கிடைக்கணும், நரகம் போயிடக்கூடாது. சரி, யாருக்கு கிடைக்கும் அந்த சொர்க்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி ஹதீஸ் இந்த தலைப்புல, மஆது பின் ஜபலை கழுதையில ஏற்றி கொண்டு போனார்கள். போகும்போது இடையில் யா மஆத் என்றார்கள், லப்பைக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இரண்டு கடமைகள் இருக்கின்றன உனக்கு தெரியுமா? யா ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும். சொன்னாங்க, யார் கழுது பிரமாணமும் அல்லாஹ்வுக்கு வினை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கின்றாரோ அவரை சுவர்க்கத்திற்கு அனுப்புவது அல்லாஹ்வுடைய கடமை என்றாங்க. இரண்டாவது சொன்னாங்க, யார் கழுது பிரமாணம் அல்லாஹ்வுக்கு வினை வைக்கிறாரோ அவரை நரகத்திற்கு அனுப்புவது அல்லாஹ்வுடைய கடமைதான். அவர் விளக்கம் இதுதான், ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஷிர்க்கு குஃபுர் பிதத் இல்லை. ஏனைய எல்லா அமைப்புகளிலும் ஷிர்க்கும் இருக்குது, குஃபுரும் இருக்குது, பிதத்தும் இருக்குது, ஜாஹிலியத்தும் இருக்குது. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும். இதுக்கு முயற்சி செய்யணும் எல்லாரும். நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம், நீங்களும் முயற்சி செய்யணும். இதுக்கு என்ன வழி என்று சொன்னால், இந்த ஷிர்க்கு குஃபுரு பிதத்து ஜாஹிலியத்து அனைத்தையும் ஒழித்து இந்த ஜமாத்து இருப்பது போன்று அனைவரும் வாழ விரும்பினால் இதுதான் வழி. ஒன்னு எல்லாரும் இதுல சேரணும். உங்களுக்கு விருப்பம் இல்ல, நீங்க அனைவரும் கூடி இலங்கையில் ஒரு அமீரை தெரிவு செய்ய, யாராக இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமிய தலைவர் ஹஜ்ஜில் அக்பர் மௌலவியாக இருக்கலாம், அல்ல தௌஹீத் ஜமாத்திர தலைவர் இருக்கிறார் எங்களை சித்திக் ஹாஜர் அவராக இருக்கலாம், அல்ல தப்லீக் ஜமாத் ரிஜி முஃப்தி யாராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுக்கு கீழே இந்த 30 லட்சம் பேரையும் திரட்டுங்க, நாங்களும் வந்து சேர்ந்து கொள்வோம். சேர்ந்து நாங்க ஒரு அமைப்பாக இருப்போம். அப்ப ஷிர்க்கு பிதத்து குஃபுர் ஜாஹிலியத் எல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதி மௌத்தா போன